39. பாசானின் மேல் வெற்றி. ஏதோமின் தென்புறத்தை கடந்த பிறகு இஸ்ரவேலர்கள் வாக்குத்தத்த தேசத்திற்கு நேராக வடக்கு நோக்கி திரும்பினார்கள். அவர்களுடைய பாதை இப்போது குன்றுகளிலிருந்து வந்த குளிர்ந்த புத்துணர்வளிக்கும் காற்று வீசிய உயர்ந்த பரந்த சமபூமியிலிருந்தது. இதுவரை பிரயாணித்திருந்த வறண்ட பள்ளத்தாக்கிலிருந்து மாறுபட்டிருந்த இது வரவேற்கத்தக்க மாற்றமாயிருந்தது. உணர்ச்சி பெருக்கோடும் நம்பிக்கையோடும் அவர்கள் முன் சென்றனர். நீ மோவாவை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோடே போர் செய்யாமலும் இரு. அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாகக் கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாகக் கொடுத்தேன் என்ற கட்டளை கொடுக்கப்பட்டிருந்ததால் சாரேத் ஓடையை கடந்தபின் மோவாப் தேசத்தின் கிழக்கு புறமாக அவர்கள் சென்றார்கள். லோத்தின் சந்ததியாயிருந்த அம்மோனியரை குறித்தும் இதே கட்டளை திரும்பவும் கூறப்பட்டது.
இன்னும் வடக்கு நோக்கிச் சென்ற இஸ்ரவேலின் சேனை விரைவில் எமோரியரின் நாட்டை எட்டியது. பலசாலிகளும் யுத்த மனுஷருமாயிருந்த இந்த மக்கள் கானாந்தேசத்தின் தென்பகுதியை ஆக்கிரமித்திருந்தனர். ஆனால் எண்ணிக்கையில் உயரவே யோர்தானை கடந்து மோவாபியரோடு யுத்தம் செய்து அவர்களுடைய எல்லையின் ஒரு பகுதியை சுதந்தரித்திருந்தனர்.
இங்கே அர்னோன் துவக்கி வடக்கே யாப்போக்கு வரையிலுமான அனைத்து நிலத்தையும் எவ்வித வாதமுமின்றி அவர்கள் வைத்திருந்தனர். யோர்தானை நோக்கி இஸ்ரவேலர்கள் தொடர விரும்பியிருந்த நேர்பாதை இந்த எல்லை வழியாக இருந்தது. தலைநகரிலிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு, நான் உம்முடைய தேசத்தை கடந்து போகும்படி உத்தரவு கொடும், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பெரும்பாதை வழியாய் நடப்பேன், எனக்கு புசிக்க ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும் கிரயத்துக்குத் தாரும், நான் கால்நடையாய் கடந்து போக மாத்திரம் உத்தரவு கொடும் என்ற ஒரு நட்பின் செய்தியை மோசே அனுப்பினான். பதில் தீர்மானமான மறுப்பாக இருந்தது. எல்லை மீறி நுழைந்திருக்கிறவர்களின் முன்னேற்றத்தை எதிர்க்கும்படி எமோரியரின் சேனைகள் அனைத்தும் அழைக்கப்பட்டன. நன்கு ஆயுதம் தரித்து மிக ஒழுங்கிலிருந்த படைகளை எதிர்க்க ஆயத்தமில்லாதிருந்த இஸ்ரவேலருக்கு வல்லமை மிக்க இந்த சேனை திகிலை உண்டாக்கியது. யுத்த திறமைகளை கருத்தில் கொள்ளும்போது அவர்களுடைய சத்துருக்கள் அதிக அனுகூலத்தில் இருந்தனர். இஸ்ரவேல் வெகு விரைவாக இல்லாது போய்விடுமென்று அனைத்து மனித பார்வைக்கும் தோன்றியது.
ஆனால் மோசே தன் பார்வையை மேகஸ்தம்பத்தின் மேல் பதித்திருந்து தேவனுடைய சமூகத்தின் அடையாளம் இன்னமும் தங்களோடு இருக்கிறது என்கிற நினைவினால் மக்களை உற்சாகப்படுத்தினான். அதே சமயத்தில் யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்ட மனித வல்லமை என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்யும்படி கட்டளையிட்டான். ஆயத்தப்படாத இஸ்ரவேலரை தேசத்திலிருந்து துடைத்துவிடும் நம்பிக்கையோடு அவர்களுடைய சத்துருக்கள் யுத்தஞ்செய்ய ஊக்கத்தோடு இருந்தனர். ஆனால் அனைத்து நாடுகளையும் சுதந்திரமாக கொண்டிருக்கிறவரிடமிருந்து இஸ்ரவேலின் தலைவனுக்கு, நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவனோடே யுத்தஞ்செய். வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன்னிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்ற ஆணை சென்றிருந்தது.
வார்த்தையை அவமதித்தும் இஸ்ரவேலின் முன்னேற்றத்தை எதிர்த்தும் நிற்காது இருந்திருந்தால் கானானின் எல்லைகளிலிருந்த இந்த நாடுகள் விட்டு வைக்கப்பட்டிருந்திருக்கும். ஆண்டவர் இந்த புறஜாதி மக்களுக்கும் கூட தம்மை நீடிய பொறுமையுள்ளவராக மிகுந்த தயவும் இளகிய உருக்கமும் கொண்டவராக காண்பித்திருந்தார். ஆபிரகாமின் சந்ததியான இஸ்ரவேல் மக்கள் 400 வருடங்கள் அந்நிய தேசத்தில் அந்நியராக இருக்க வேண்டுமென்று அவனுக்கு தரிசனத்தில் காண்பித்தபோது 4 தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. ஆதியாகமும் 15:16 என்ற வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருந்தார். எமோரியர்கள் விக்கிரகாராதனைக்காரராக இருந்தபோதும் அவர்களுடைய மாபெரும் அக்கிரமத்தி நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கை ஆக்கினைக்குட்பட்டிருந்தும் அவர் மாத்திரமே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரே மெய்யான தெய்வம் என்பதற்கு தவறில்லாத சான்றை கொடுக்கும்படி அவர்களை 400 வருடங்கள் விட்டு வைத்திருந்தார். இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததில்
அவர் நடப்பித்த அனைத்து அதிசயங்களையும் அவர்கள் அறிந்திருந்தனர். போதுமான சான்று கொடுக்கப்பட்டிருந்தது. தங்களுடைய விக்கிரகாராதனையிலும் காம வெறியிலுமிருந்து திரும்ப அவர்கள் விரும்பியிருந்தால் சத்தியத்தை அறிந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் வெளிச்சத்தை நிராகரித்து தங்கள் விக்கிரகங்களோடு இணைந்திருந்தார்கள்.
கானானின் எல்லைகளுக்கு ஆண்டவர் அவருடைய ஜனங்களை இரண்டாவது முறையாக கொண்டு வந்தபோது இந்த நாடுகளுக்கு அவருடைய வல்லமையை குறித்த கூடுதலான சான்றுகள் கொடுக்கப்பட்டன. ஆராத்தின் ராஜா மேலும் கானானியர்கள் மேலும் பெற்ற வெற்றியினாலும் சர்ப்பங்களால் கடிக்கப்பட்டு அழிந்து கொண்டிருந்தவர்களை காப்பாற்ற செய்யப்பட்ட அற்புதத்தினாலும் தேவன் இஸ்ரவேலரோடு இருக்கிறார் என்கிறதை அவர்கள் கண்டார்கள். ஏதோமின் வழியாகச் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருந்து சிவந்த சமுத்திரத்தின் அருகாக நீண்ட கடினமான பாதையில் பயணிக்க கட்டாயப்படுத்தப்பட்டிருந்த போதும் அவர்களுடைய அனைத்து பிரயாணங்களிலும் தங்கியிருந்ததிலும் ஏதோம் மோவாப் அம்மோன் நாடுகளின் மேல் எந்த பகையையும் காண்பிக்கவில்லை. மேலும் மக்களுக்கோ அல்லது அவர்களுடைய சொத்துக்களுக்கோ எந்த தீங்கையும் இழைக்கவில்லை. எமோரியர்களின் எல்லையை அடைந்தபோது மற்ற தேசங்களோடு நடந்து கொண்டதில் அவர்கள் காண்பித்த அதே சட்டங்களை கைக்கொள்ளுவதாக வாக்கு கொடுத்து நாட்டின் வழியாக நேரடியாக செல்ல மாத்திரமே இஸ்ரவேல் அனுமதி கோரியிருந்தது. எமோரிய ராஜா இந்த மரியாதையான வேண்டுகோளை மறுத்து அவமரியாதையாக தன்னுடைய சேனையை யுத்தத்திற்கு கூட்டினபோது அவர்களுடைய அக்கிரமத்தின் பாத்திரம் நிறைந்தது. அவர்களை கவிழ்க்க தேவன் இப்போது தமது வல்லமையை பிரயோகிப்பார்.
இஸ்ரவேலர்கள் அர்னோன் நதியைக் கடந்து சத்துருக்களின் மேல் முன்னேறினார். இருவரும் சந்தித்ததில் இஸ்ரவேலின் சேனைகள் வெற்றியடைந்தது. கிடைத்த அனுகூலத்தைத் தொடர்ந்து எமோரியர்களின் தேசத்தை அவர்கள் விரைவாக சுதந்தரித்தார்கள். ஆண்டவருடைய சேனையின் அதிபதியே தமது மக்களின் சத்துருக்களை துரத்தியிருந்தார். இஸ்ரவேல் அவரை நம்பியிருந்திருந்தால் அதே காரியத்தை 38 வருடங்களுக்கு முன்பாகவே அவர் செய்திருப்பார்.
நம்பிக்கையும் தைரியமும் கொண்டதாக இஸ்ரவேலின் சேனை ஊக்கமாக முன்னேறியது. வடக்கை நோக்கியே பயணித்துக் கொண்டிருந்த அவர்கள் அவர்களுடைய தைரியத்தையும் தேவன் மேலிருக்கும் விசுவாசத்தையும் நன்கு சோதிக்கக்கூடிய ஒரு தேசத்தை விரைவாக சென்றடைந்தனர். மகா பெரிய கற்களால் கட்டப்பட்ட பட்டணங்களைக் கொண்ட இன்றைக்கும் கூட அதிசயிக்கச் செய்கிற வல்லமையான பிரபலமான பாசான் ராஜ்யம் அவர்கள் முன் இருந்தது. 60 பட்டணங்களுள்ள அந்த பட்டணங்களெல்லாம் உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பாள்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது. அவைகள் மட்டுமின்றி மதிலில்லாத பட்டணங்களும் அநேகம். உபாகமம் 3:1-11 வரை. வீடுகள் அந்த காலத்திலே அவைகளுக்கெதிராக வந்திருக்கக்கூடிய எந்த வல்லமையாலும் துளைக்க முடியாத அப்படிப்பட்ட பிரமாண்டமான மிகப்பெரிய கற்களால் கட்டப்பட்டிருந்தன. அந்த நாடு முரடான குகைகளையும் உயரமான சிகரங்களையும் அகன்ற பிளவுகளையும் மலை அரணிப்புகளையும் கொண்டதாக இருந்தது. அதின் குடிகளும் ஒரு இராட்சத சந்ததியாக இருந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிலும் பலத்திலும் தங்களை சுற்றிலுமிருந்த தேசங்களுக்கு திகிலூட்டுபவர்களாக கொடுமைக்கும் குரூரத்திற்கும் பெயர் போனவர்களாக இருந்தார்கள். இராட்சதர்களின் தேசத்திலும் அந்த தேசத்தின் இராஜாவான ஓக் உருவளவிலும் வீரத்திலும் குறிப்பிடத்தக்கவனாயிருந்தான்.
ஆனால் மேகஸ்தம்பம் முன்னோக்கி நகர்ந்தது. அதன் நடத்துதலை பின்பற்றி எபிரேய சேனையும் அந்த இராட்சத அரசனவர்கள் நெருங்குவதற்காக அவனது படைகளோடு காத்திருந்த எத்ரேயை நோக்கிச் சென்றது. யுத்தகளத்தை ஓக் திறமையாக தெரிந்தெடுத்திருந்தான். சமபூமியிலிருந்து சடிதியாக எழும்பி கூரிய கரடுமுரடான எரிமலைகளால் மூடப்பட்டிருந்த மேட்டின் எல்லையில் எத்ரேயி பட்டணம் அமைந்திருந்தது. செங்குத்தான ஏறுவதற்கு கடினமான குறுகிய பாதைகளின் வழியாகத்தான் அதை நெருங்க முடியும். ஒருவேளை தோல்வி ஏற்படுமாயின் அந்நியர்கள் பின்தொடரக்கூடாதிருந்த மலைகளின் தனிமைகளில் அவனுடைய படைகள் அடைக்கலம் பெற முடியும். வெற்றியை குறித்த நம்பிக்கையுடன் இராஜா மிகத் திரளான படையோடு திறந்த சமவெளியில் வந்திருந்தான். மேட்டிலிருந்து அவமரியாதையான எதிர்ப்பின் குரல்கள் கேட்கப்பட்டன. அங்கே யுத்தஞ்செய்ய ஆவலுடனிருந்த ஆயிரக்கணக்கானோரின் ஈட்டிகளை காண முடிந்தது. அந்த இராட்சதர்களுக்கு இராட்சதனுடைய உயர்ந்த உருவம் அவனுடைய படைவீரர்களின் தோள்களுக்கு மேலாக உயர்ந்திருப்பதை எபிரேயர்கள் கண்டபோது, அவனை சுற்றியிருந்த சேனைகளைக் கண்டபோது, பதுங்கியிருந்த ஆயிரக்கணக்கானோரை மறைந்திருந்த துளைக்கக்கூடாத அரண்களாகத் தூண்டியவைகளைக் கண்டபோது, இஸ்ரவேலிலிருந்த அநேகரின் மனங்கள் பயத்தால் நடுங்கியது. ஆனால் மோசே அமைதியும் உறுதியுமாக இருந்தான். பாசானின் இராஜாவைக் குறித்து ஆண்டவர், அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். எஸ்போனிலே குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தது போல் அவனுக்கும் செய்வாய் என்று சொல்லியிருந்தார். தங்கள் தலைவனுடைய அமைதியான விசுவாசம் மக்களில் தேவன் மேல் வைக்கும் விசுவாசத்தை ஏவியது. அனைத்தையும் அவருடைய சர்வ வல்லமையுள்ள கரங்களில் ஒப்படைத்தார்கள். அவர் அவர்களை கைவிடவில்லை. ஆண்டவருடைய சேனையின் அதிபதி முன்பு வல்லமையான இராட்சதர்களானாலும் அரணான பட்டணங்களானாலும் ஆயுதந்தரித்த சேனையானாலும் மலையரண்களானாலும் எதிர் நிற்க முடியாது. ஆண்டவர் படையை நடத்தினார். ஆண்டவர் சத்துருவை கலங்கப் பண்ணினார். ஆண்டவர் இஸ்ரவேலுக்காக ஜெயித்தார். இராட்சத அரசனும் அவனுடைய படையும் அழிக்கப்பட, இஸ்ரவேலர்கள் விரைவாக அந்த முழு தேசத்தையும் சுதந்தரித்தார்கள். இவ்வாறாக தங்களை அக்கிரமத்திற்கும் அருவறுப்பான விக்கிரகாராதனைக்கும் ஒப்புக்கொடுத்திருந்த அந்த அந்நியர்கள் பூமியிலிருந்து முற்றிலுமாக அகற்றப்பட்டனர். கிலேயாத்தையும் பாசானையும் வெற்றி கொண்டதில் 40 வருடங்களுக்கு முன்பு இஸ்ரவேலை காதேசில் நீண்ட வனாந்தர அலைச்சலுக்கு சபித்த சம்பவங்களை அநேகர் நினைவிற்கு கொண்டு வந்தனர். வாக்குத்தத்த தேசத்தை குறித்து வேவுகாரர்கள் கொண்டு வந்த செய்தி அநேக விதங்களில் சரியாக இருந்ததை அவர்கள் கண்டனர். பட்டணங்கள் மதில் சூழ்ந்ததும் மகா பெரியவைகளும் இராட்சதர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டவைகளுமாகவும் அவர்களோடு ஒப்பிட்டபோது எபிரேயர்கள் வெட்டுக்கிளிகளாகவும் இருந்தனர். ஆனால் தங்களுடைய பிதாக்களின் அழிவிற்கேதுவான தவறு தேவனுடைய வல்லமையை நம்பாதிருந்ததே என்பதை அவர்களால் இப்போது பார்க்க முடிந்தது. அதுமாத்திரமே உடனே அந்த நல்ல தேசத்திற்குள் நுழையாதபடி அவர்களை தடுத்திருந்தது. கானானிற்குள் நுழையும்படி முதலாவது தங்களை ஆயத்தப்படுத்தின போது, இப்போதிருந்ததைக் காட்டிலும் அது மிகக் குறைவான கஷ்டங்களோடேயே இருந்தது. தம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவார்களானால் அவர்களுக்கு முன்பாகச் சென்று அவர்களுக்காக யுத்தம் செய்வதாக தேவன் தமது ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். தேசத்தின் குடிகளைத் துரத்தும்படி குளவிகளையும் அனுப்புவார். தேசங்களின் பயங்கள் பெரும்பாலும் எழுப்பப்பட்டிருக்கவில்லை. எனவே அவர்களுடைய முன்னேற்றத்தை எதிர்க்க குறைவான ஆயத்தமே செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் இப்போது ஆண்டவர் இஸ்ரவேலை முன்செல்ல அழைக்கும்போது எச்சரிக்கையும் வல்லமையும் கொண்ட சத்துருக்களுக்கு எதிராக அவர்கள் முன்னேறிச் சென்று அவர்களுடைய வருகையைத் தடுக்க ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்த மிகப்பெரியதும் நன்கு பயிற்றுவிக்கப்பட்டதுமான படைகளை எதிர்க்க வேண்டும். ஓக்குடனும் சீகோனுடனும் சண்டையிட்டதில் தங்கள் பிதாக்கள் குறிப்பாக தோற்றுப்போயிருந்த அதே சோதனையின் கீழ் மக்கள் கொண்டுவரப்பட்டிருந்தனர். ஆனால் தேவன் இஸ்ரவேலை போகும்படியாக கட்டளையிட்ட போதிருந்ததை விடவும் இப்போது சோதனை மிக அதிக கடுமையாக இருந்தது. ஆண்டவருடைய நாமத்தினாலே போகும்படி அழைக்கப்பட்டதை நிராகரித்ததிலிருந்து வழியின் கடினங்கள் மிகவும் அதிகரித்திருந்தது. இவ்வாறாகவே தேவன் இன்னமும் தமது ஜனங்களை சோதிக்கிறார். சோதனையை சகிக்க அவர்கள் தவறினால் அதே இடத்திற்கு மீண்டும் அவர்களை கொண்டு வருகிறார். இரண்டாம் முறை சோதனை இன்னும் நெருங்கி வந்து முந்தையதைக் காட்டிலும் அதிக கடுமையாக இருக்கும். சோதனையை தாங்கும் வரையிலும் இது தொடர்கிறது. அல்லது தொடர்ந்து கலகம் செய்வார்களானால் தேவன் தமது ஒளியை அவர்களிலிருந்து விலக்கி அவர்களை இருளில் விட்டுவிடுகிறார். ஒரு காலத்தில் தங்களுடைய படைகள் யுத்தத்திற்குப் போயிருந்தபோது விரட்டப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் மடிந்தனர் என்கிறதை எபிரேயர்கள் இப்போது நினைவு கூர்ந்தனர். ஆனால் அப்போது தேவனுடைய கட்டளைக்கு மேரெதிராகச் சென்றிருந்தனர். அவர்கள் தேவன் நியமித்திருந்தத தலைவனாகிய மோசே இல்லாமலும் தெய்வீக சமூகத்தின் அடையாளமாகிய மேகஸ்தம்பமில்லாமலும் உடன்படிக்கை பெட்டி இல்லாமலும் சென்றிருந்தனர். ஆனால் இப்போது மோசே அவர்களுடைய இருதயத்தை நம்பிக்கை மற்றும் விசுவாச வார்த்தைகளினால் பலப்படுத்திக் கொண்டு அவர்களோடு இருந்தான். மேகஸ்தம்பத்தினால் மறைக்கப்பட்டிருந்த தேவகுமாரன் அவர்களுடைய வழியை நடத்தினார். பரிசுத்தமான உடன்படிக்கை பெட்டி சேனையுடன் சென்றது. இந்த அனுபவம் நமக்கு ஒரு பாடத்தை வைத்திருக்கிறது. இஸ்ரவேலின் வல்லமையான தேவனே நம்முடைய தேவன். அவரை நம்பலாம். அவருடைய கோரிக்கைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தோமானால் முற்கால மக்களுக்காக அவர் செய்ததைப் போலவே நமக்காகவும் குறிப்பிடும் விதத்தில் அவர் கிரியை செய்வார். கடமையின் பாதையில் பின்தொடர விளைகிற ஒவ்வொருவரும் சில நேரங்களில் சந்தேகத்தாலும் அவநம்பிக்கையாலும் அசைக்கப்படுகிறார்கள். பாதை சில வேளைகளில் அதைரியத்திற்கு தங்களை ஆட்படுத்துபவர்களை மனச்சோர் வடையச் செய்து தாண்டவே கூடாது என்பதைப் போன்றவைகளால் தடை செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவர்களிடம் தேவன் முன்னேறிச் செல் என்று கூறுகிறார். எந்த நிலையிலும் உன் கடமையைச் செய். உங்கள் ஆத்துமாவை பயங்கரத்தால் நிரப்புகிற தவிர்க்கக்கூடாததாகத் தூண்டுகிற கஷ்டங்கள் தேவனை தாழ்மையோடு நம்பி கீழ்ப்படிதலின் பாதையில் முன்னே செல்லும்போது மறைந்து போகும்.